தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் சில பறவைகளினுடைய இயல்புகளை பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். விவரங்களை நமக்கு சொல்ல இருப்பவர் பறவை ஆர்வலர் அவர்கள். சார், அப்புறம் பறவைகளை பத்தி சொல்லும்போது இந்த டெய்லர் பேர்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அதாவது மனிதர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவு திறமைகள் உள்ள ஆறு அறிவு படித்தவன் பெரிய பொறியியலாளர் ஆகிறாங்க, கட்டடக்கலையில நிபுணத்துவம் பெற்று இருக்காங்க, அப்படி எல்லாம் சொல்றோம். பொதுவாக இந்த பறவைகளோட கூடுகளே ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் தான். அதுலயும் குறிப்பா இந்த தூக்கணாங்குருவிகள் கட்டுற கூடு வந்து ரொம்பவே ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்லைங்களா. தூக்கணாங்குருவிகளை பத்தி சொல்லுங்க சார்.
இப்ப நீங்க வந்து முதல்ல தையல் சிட்டுன்னு ஒண்ணு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கடுத்து தூக்கணாங்குருவி போறோம். இந்த ரெண்டு குருவிகளுமே நல்ல ஒரு திறமையான கூடை உருவாக்கக்கூடிய பறவைகள். தையல் சிட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேரே வந்து தையல் சிட்டுன்னு வந்ததுன்னா, அந்த மூன்று இலைகளையும் மூன்று இலைகள் இரண்டு இலைகளை வந்து அதை வந்து ஒன்னு ஒன்னு ஓவர்லேப் பண்ணி ஒன்னு ஒன்னு பக்கத்துல வச்சு குச்சியில அல்லது வந்து ஒட்டடை சிலந்தி வலையில் இருக்கிற அந்த இதையை எடுத்து ஒட்டடைகளை எடுத்து தையல் போடக்கூடியது. அழகையும் காலையும் உபயோகப்படுத்தும். தையல் சிட்டு வந்து குருவியோட சின்ன சைஸ், குருவியோட வடிவம் சின்னது. அது வந்து காலையும் அழகையும் உபயோகப்படுத்தி அந்த ஒட்டடைகளினாலேயோ இல்ல சின்ன சின்ன குச்சிகளினாலேயோ குத்தி வைக்கிறோம். குண்டூசி மாதிரி குத்தி வச்சு அந்த மூணு இலைகளுக்கும் நடுவுல வந்து ஒரு இது பொந்து ஏற்படும், ஒரு சின்ன இது கேவிட்டி இருக்கும். அதுல வந்து பஞ்சு இளவம் பஞ்சு பறக்க பறக்க இந்த இளவம் பஞ்சோ வேற ஏதாவது அந்த ரக்கைகளோ சின்ன இது பறந்துட்டு இருந்ததுன்னா பறந்து போகும்போதே இது போய் அலகில பத்திட்டு வந்து அந்த கூட்டுல வச்சு அதை வந்து கூடு உருவாக்கக்கூடிய பறவை. முட்டையெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், அதனாலதான் தையல் சிட்டுன்னு அதுக்கு பேரு. கிளைகள்ல தான் வைக்கும். கிளைகள்ல இருக்கிற தொங்குற அந்த கொய்யா மரம், சப்போட்டா மரம், தேக்கு மரம் இது மாதிரி எல்லாம் வைக்கும் அந்த தையல் சிட்டு. அதை தவிர இந்த தூக்கணாங்குருவி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து கிராமப்புறங்கள்ல தான் நீங்க பார்க்க முடியும், நகரப்புறங்கள பார்க்க முடியாது. தூக்கணாங்குருவி வந்து நெல் வயல்களும் கரும்பு வயல்களும் நிறைய இருக்கிற இடத்துல தான் தூக்கணாங்குருவி இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து தூக்கணாங்குருவிகள் வந்து பெரும்பாலும் திணை வகைகளை தான் சாப்பிடக்கூடியது, குருவி மாதிரி தான் இருக்கும். அதுவும் அது வந்து அந்த இனப்பெருக்க காலத்துல ஆணுக்கு வந்து தலை வந்து மஞ்சள் நிறமா மாறிடும், பெண் குருவி மாதிரி தான் இருக்கும், ஆணுக்கு வந்து மஞ்சள் நிறத்துல வந்து தலை மாறிடும். அது வந்து நெல் வளர்ந்த பிறகு நெல்லோட அதோட இலைகளை வந்து நார் நாரா கட் பண்ணி நார் நாரா அதை வந்து அறுத்து அதை கொண்டு போய் தான் கூடு கட்டுறது. இல்லைன்னா இந்த கரும்பு தோகைகள் இருக்கு இல்லையா, அந்த தோகைகள் வந்து நார் நாரா எடுத்துட்டு போய் அது வந்து அழகையும் இந்த காலையும் உபயோகப்படுத்த கூடு கட்டக்கூடிய பறவை தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி அப்படின்னா கிளையில வந்து கூட தூக்கி கட்டியிருக்கு. இந்த கூடு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்காக அது எப்பவும் நீர்நிலைகள் மேலதான் வைக்கும். இந்த கூடுகளை ஒன்னா வந்து கீழே ஆறு ஓடிட்டு இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு குட்டை கீழே நீர்நிலை இருக்கும், இல்லைன்னா கிணத்து நீர்நிலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி கூடு வைக்கும். இதுக்கு பேரு தமிழ்ல கூட சொல்றதுக்கு தமாஷாதான் இருக்கும், தொங்கநாதன் பேரு அதுக்கு. இங்கிலீஷ்ல பாயாம்பாங்க, தொங்கநாதன் சொல்றாங்க. இந்த கூடுகள் வந்து பெரும் சர்ச்சைகள்லாம் இருக்குது. அந்த கூட்டுக்குள்ள வந்து மின்மினி தூச்சிகளை வந்து லைட் மாதிரி உள்ள சொருகி வைக்கும் அப்படின்னு இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய அறிஞர்கள் எல்லாம் அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. டாக்டர் சலீம் அலி கூட தூக்கணாங்குருவி வச்சுதான் அவர் வந்து PhD பண்ணி அந்த தீசிஸ் எல்லாம் எழுதி பெரும் பெரும் கட்டுரை எல்லாமே எழுதினாரு தூக்கணாங்குருவி. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கூடு. பெரிய என்ன BE MA படிச்சிருக்கா ஒன்னும் கிடையாது. அதுல வந்து மூணு சேம்பர் இருக்கும், ஆணும் பெண்ணும் உறங்கிறதுக்கு ஒரு சேம்பர், ஒரு சேம்பர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இன்னொரு சேம்பர் வந்து முட்டைகளை வைக்கிறதுக்கு. இது மாதிரி ஒரு கட்டடக்கலை நிபுணர் மாதிரி வைக்கும். அது ஏகாந்தமான ஒரு வசந்த மாளிகை மாதிரி இருக்கும் அந்த கூடுகள்லாம். பாத்தீங்கன்னா கூடு தொங்குற இடத்துல சிமிர் இருக்கும், கிளையோட சிமிர்ல அது தொங்குற இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்கு வந்து இந்த களிமண் எடுத்துட்டு போய் அழகுல களிமண் எடுத்துட்டு போய் அந்த கேப்ப அடைச்சிரும். அந்த களிமண் மேல ஒரு மின்மினியை பிடிச்சிட்டு போய் அந்த களிமண் மேல ஒட்டி வச்சிடும். அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒளி விடும், அப்புறம் அது இறந்து போயிடும். இது எதுக்காக இது மாதிரி பண்ணதுன்னா இது வந்து பாலிகேமி. இது வந்து ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி ஜோடியாவே இருக்காது, இது பாலிகேமி. இது வந்து மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கும். இந்த பெண் குருவிகளை கூட்டிட்டு வந்து இந்த கூடுகளை காட்டும், எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, அந்த பெண் தூக்கணாங்குருவிகள் தேர்ந்தெடுத்தா தான் அதோட வசிக்கும். இல்ல நல்லா இல்ல நீ இதை கட்டணும் சரியில்லை அப்படின்னா அந்த பறவை கூட இணைய சேராது, தனியா போயிடும், வேற இன்ஸ்பெக்ஷன் பாக்குறதுக்காக போயிடும். அது மாதிரி அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான நிறைய வாழ்க்கை நிகழ்வுகள் அது மாதிரி இருக்கு. அது மாதிரி பறவைகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த தூக்கணாங்குருவிகள் வந்து இவ்வளவு பாதுகாப்பா கட்டி கூட பாம்பு வந்து அதை டேமேஜ் பண்ணும். பாம்புகள் கிளையில போய் அதை வந்து பறிக்கக்கூடிய இருக்குது, குரங்குகள் வந்து அதை வந்து நாசம் பண்ணக்கூடிய இது இருக்கு, அது மாதிரி எல்லாம் இருக்கு. வாழ்க்கைகள் அந்த மாதிரிதான், கணத்துக்கு கணம் வந்து சுவராசியமாகவும் ஒரு திகில் நாவல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால தூக்கணாங்குருவி ஒரு அழகான பறவை, அதே சமயம் வந்து அது சுவராசியமான ஒரு வாழ்க்கை நிலையை வச்சிட்டு இருக்கு. அதை கேட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
தூக்கணாங்குருவி கூடுகளை வந்து குரங்குகள் சேதப்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. சின்ன வயசுல ஒரு கதை கூட சொல்லுவாங்க இல்லீங்களா, வந்து ஒரு மழைக்காலத்துல வந்து இந்த குரங்குகள் அந்த கூட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுங்க மழையில நனையும் போது எனக்கு கூடு கட்ட தெரியாது பிச்சு போடத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ற மாதிரி, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த கதையை சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வந்து பழைய காலத்து கோயில்கள் கோபுரங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க புறாக்கள் இருக்கும். புறாக்கள்லயே வந்து நிறைய வகை, மாடப்புறான்னு சொல்றாங்க, மணிப்புறான்னு சொல்றாங்க, நிறைய வகைகள் இருக்குங்களா?
நீங்க சொல்ற மாதிரி புறாக்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அது வந்து மாடப்புறா தான் நம்ம வந்து பெரும்பாலும் பாக்கணும், கோயில்கள்லயும் அப்புறம் வந்து பெரிய பில்டிங், பெரிய ஆபீஸ் பில்டிங்ஸ், தானிய கிடங்குகள், அரிசி கிடங்குகள், பாலும் கோட்டைகள், இது மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் மாடப்புறாக்களை பாக்கலாம். இந்த மாடப்புறாக்கள் தவிர மறுபடி வந்து ரிங் டவுன் இருக்கு, ஸ்பாட்டட் டவுன் இருக்கு, கிரீன் பிஜியன் இருக்கு, ரெட் டட்டில் டவுன் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு. புறாக்கள் எடுத்துட்டீங்கனாலே வந்து பிஜியன் அப்புறம் டோவ் ரெண்டு ஃபேமிலியா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து நிறைய புறாக்கள் இருக்கு. நம்ம வந்து பெரும்பாலும் பாக்குறது வந்து இந்த மாடப்புறா தான். சினிமாவில எல்லாம் அடிக்கடி பறந்து போகும், 10-20 இந்தியா கேட் பக்கத்துல போனோம்னா அப்படியே பறந்து போகுது, தானியங்களை போடுவாங்க, பறக்கிறதே எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அந்த மாடப்புறா எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அந்த மாடங்கள்லயும் அந்த லாப்டுகள்லயும் அங்கதான் வந்து கூடு வைக்கும். கூடு வந்து அதிகமா தூக்கணாங்குருவி மாதிரி ரொம்ப இதா வைக்கும் தெரியாது, ஒரு சும்மா 4-5 குச்சிகளை வச்சு கூடு வைக்கும். அந்த கூடு வச்சு அதை பாதுகாக்கும். இந்த மாடப்புறா எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல எல்லாமே வந்து போஸ்ட்மேன வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கு. காலில் வந்து அந்த செய்தியை வந்து கட்டி சின்ன சுருள வந்து அதுக்கு வச்சிருவாங்க, அது அந்த குறிப்பிட்ட இடம் போய் கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி வரும் அங்கிருந்து. ஆனா இது வந்து கிலோமீட்டர் கணக்கில் பறக்கக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பறவை. இது காலையில பாத்தீங்கன்னா ஒரு 20-30-40 குழுவா பறக்கும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கீழே லேண்டிங் ஆகட்டும், மேல டேக் ஆஃப் ஆகட்டும், பறக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கும் வாழ்வியல் முறைகள் எல்லாம் இருக்கு. எங்க ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபீஸ்ல எல்லாம் பார்த்தா ஏர் கண்டிஷனர் இருக்கு, மேல எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கும். குஞ்சா இருக்கும்போது இது வந்து பூச்சிகளையும் மற்ற தானியங்களையும் கொண்டு வந்து ஊட்டும். அதே சமயம் புறாக்களுக்கு வந்து பிஜியன் மில்க்னு அந்த அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு பவுச் இருக்கு, அதுல வந்து பிஜியன் மில்க் வரும். அது வந்து இந்த குஞ்சுகளுக்கு தெரியும், இயற்கையை அதுக்கு உணர்வு கூட்டியிருக்கு. அந்த அளவுக்குள்ள இந்த தன்னோட சின்ன அழகை விட்டு அந்த பிஜியன் மில்க் அதை சாப்பிடும். அந்த மாதிரி அதுகளுக்கும் வாழ்வியல் முறைகள் எல்லாம் இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்மள மாதிரி பாசமாவும் இருக்குது. அதனால நம்ம வந்து அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுமே ஒழிய அதை வந்து அழிவுக்கு கொண்டு போகக்கூடாது. அழிச்சுட்டே இருந்தாதான் ரெட் லிஸ்டுக்கு போகுது. இப்ப பெரிய திணைப்பறவை ஒண்ணு இருந்தது, எல்லாம் வந்து தானியங்களை தான் நம்பி இருக்கும், வரகு கோழின்னு, கிரேட் இந்தியன் பஸ்டார்ட்னு ஒண்ணு இருந்தது. அது வந்து சூலூர் ஏர்போர்ஸ் பக்கம் எல்லாமே புஞ்சை நிலங்கள் எல்லாம் சுத்திட்டு இருந்தது. அது வந்துங்க என்வி சாப்பிடுறவங்கலாம் அது என்ன ஒரு 10 கிலோ தேருமா, ஒரு 5 கிலோ தேருமா அப்படிங்கறத பார்த்து பார்த்து அதை வந்து அந்த வரகு கோழியெல்லாம் அழிச்சே போட்டாங்க. இருந்தது அதெல்லாம் அழிஞ்சே போச்சு, என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல போய் அது வந்து மத்திய பிரதேசத்துலதான் போய் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால சூழலை வந்து நம்ம வந்து கெடுக்க கூடாது.
நிறைய பறவைகள் சொன்னீங்க, வானத்திலேயே பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவைகள், மண்ணில இருக்கிற புழு பூச்சிகளை தானியங்களை பொறுக்கி சாப்பிடக்கூடிய பறவைகள், மரங்கள்ல கூடு கட்டக்கூடிய பறவைகள், இப்படி நிறைய சொல்லிருக்கீங்க. நீரோடு சம்பந்தப்பட்ட பறவைகள் சில பத்தி நீங்க விவரம் சொல்லணும் சார்.
இப்ப நீர்நிலையில வாழக்கூடிய பறவைகள் வந்து நிறைய இருக்கு, வலசை வர்ற பறவைகள் நிறைய இருக்கு, நம் நாட்டு பறவைகள் எல்லாம் நிறைய இருக்கு. சாதாரணமா பாக்குற பறவை வந்து கொக்கு. இந்த கொக்குலயே வந்து 4 வகை இருக்கு, மாட்டு கொக்கு, சின்ன கொக்கு, மத்திய தர கொக்கு, பெரிய கொக்கு அப்படிங்கறத மாதிரி கொக்கு இருக்கு. கொக்குக்கு நாரைக்கும் வித்தியாசம் இருக்கு. நாரை வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும், அழகெல்லாம் வந்து வேற விதமா நீளமா இருக்கும், நாரை வேற கொக்கு வேற. கொக்கு வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும், அழகு வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். மத்திய தர கொக்கு எடுத்துட்டீங்கன்னா அது மஞ்சள் நிறத்துல இருக்கும். ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சிடும்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் இருக்கு. தி புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் சொல்லிட்டு டாக்டர் சலிமலி எழுதியிருக்காரு. தி புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் வந்து ஒரு 495 ரூபா. அதை வாங்கி நீங்க பறவைகளோட அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அது வந்து பேர்டு வாட்சிங்னு ஒரு பறவை நோக்கங்கிற ஒரு ஹாபிய நீங்க கல்டிவேட் பண்ணிக்கலாம். காலையில நேரத்துல எந்திரிக்க முடியும், அது கூட வாக்கிங் போயிடலாம், பறவைகளையும் பார்த்து ரசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இந்த கொக்கு எடுத்துட்டீங்கன்னா அழகு வந்து கருப்பு கலர்ல இருக்கும். மாட்டு கொக்கு எடுத்துட்டீங்கன்னா அழகு வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மாட்டு கொக்கு கொஞ்சம் குட்டையா இருக்கும். சாதாரண கொக்கு எடுத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இது எல்லாம் பாத்தீங்கன்னா நீர்நிலை ஓரமா வேடாஸ் சொல்லுவாங்க. சயின்டிஸ்டுகள்லாம் இதுக்கு வேடாஸ் சொல்லுவாங்க. இது வந்து வாத்துக்கு மாதிரி நீந்தி எல்லாமே இறை பிடிக்க முடியாது. நீர்நிலை ஓரமா தான் நின்று அதை வந்து மீன், சின்ன தவளைக, நண்டு, நீர்பூச்சிக இதெல்லாமே சாப்பிடக்கூடிய பறவைகள். இந்த கொக்கெல்லாமே வந்து நல்ல பறக்கக்கூடிய பறவைகள். இது வந்து நீந்தாது, நீர்நிலை ஓரமா தான் நின்றுட்டு இருக்கும். அப்புறம் வந்து இது எல்லாமே கூடு வைக்கிறது வந்து மரங்கள்ல தான் கூடு வைக்கும். அதுக்கு பிடித்தமான மரம் வந்து கருவேல மரங்கள் தான், நீர் கருவேல மரங்கள். இந்த நீர் கருவேல மரங்கள் யாரும் இந்த குளத்துல விட்டு வைக்கிறதே இல்லை. குளம் வச்சுச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி அதை வந்து தண்ணி காய வச்சு ஊத்திடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குளம்னு இருந்ததுன்னா இந்த அக்கேஷியா மரங்கள், இந்த கருவேல மரங்கள், நீர் கருவேல மரங்கள் வேணும். இருந்ததுன்னா இந்த கொக்கு எல்லாமே அதுல தங்கும், கூடு வைக்கும், பார்த்து அழகா இருக்கும். அதோட எச்சங்கள்லாம் விழுந்ததுன்னா அந்த நீர்நிலை வந்து கொஞ்சம் நைட்ரோஜினஸா இருக்கும். அது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது. அது எச்சங்கள் வந்து அந்த மாதிரி இயற்கை உரம், அது வந்து குவானோ அப்படிம்பாங்க, குவானோ வாட்டர்ம்பாங்க. அதனால நீங்க வந்து அந்த மரங்கள் எல்லாம் விட்டு வைக்கணும் ஒவ்வொரு குளத்திலையும். இந்த கொக்கை பத்தி நிறைய விஷயங்கள் திருவள்ளுவர் எல்லாம் சொல்லியிருக்காரு, நிறைய சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க.
சார், இப்ப நீங்க இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பறவைகள் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப கொக்குகள்லாம் கூட அந்த நீர்நிலைகளை ஒட்டி இறைக்காக காத்திருக்கும், கூடு கட்டுறது மரங்கள்ல தான் கட்டும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி மீன் கொத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை கூட சொல்லுவோம், அது வந்து இந்த குளக்கரை ஓரத்துல இருக்க மரங்கள்ல உட்காந்துருக்கும். ஒரு மீன் அதுக்கு தோதா கிடைச்ச உடனே விருக்குன்னு வந்து பறந்து புடிச்சிட்டு போயிடும். இதை தவிர வாத்துகள் வந்து நீர்நிலைகள்லயே நீந்திட்டு இருக்கக்கூடிய பறவைகள். வாத்துக்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
வாத்துகள் எடுத்துட்டீங்கன்னா அன்னப்பறவைன்னு இருந்தது. அந்த காலத்துல வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் அன்னம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அன்னப்பறவைகள் வந்து இப்ப அறவே இல்லாம போச்சு. அன்னப்பறவைகள் எல்லாம் அழிந்து ஒளிஞ்சிருச்சு. அழிந்து போறதுக்கு காரணம் வந்து முக்கியமா மனிதன் சூழலை கெடுத்ததுனாலதான் அன்னப்பறவைகள் எல்லாமே இல்லாம போச்சு. இப்ப வாத்துகள் வந்து நிறைய இருக்கு இங்க நம்ம நாட்டுல. நீந்தி உணவு தேடக்கூடிய வாத்துகள் எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த புள்ளிமூக்கு வாத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து நீந்தி உணவு பிடிக்கும். இன்னொன்னு வந்து நாமக்கோழின்னு ஒண்ணு இருக்குது. இந்த நாமக்கோழி நீந்தி மீன் பிடிக்கும், நீந்தியும் பிடிக்கும், அப்புறம் வந்து கரையோரங்களாகவும் உலாவி அதை வந்து இறைய தேடக்கூடியது. நீங்க வாத்துன்னு எடுத்துட்டீங்கன்னா புள்ளிமூக்கு வாத்து ரொம்ப அழகா இருக்கும். ஆணும் பெண்ணும் ஜோடியா இருக்கும், குழுவாகவும் இருக்கும். இது வந்து நல்ல பறக்கக்கூடிய பறவை. இந்த வாத்துகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து மரங்கள்ல தங்க முடியாது. ஏன்னா மரங்கள்ல ஏன் தங்க முடியாதுன்னா அதோட கால்கள் வந்து கால்கள் 4 விரல் 5 விரல் இருக்கும்போது அதெல்லாம் ஜவ்வு ஒன்னு ஒன்னு இணைஞ்சு விரல்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னு இணைஞ்சு துடுப்புக மாதிரி செயல்புரியதுனால அது நல்லா நீந்தக்கூடியதா இருக்கு. அந்த காலை வச்சுக்கிட்டு மரங்கள்ல தங்க முடியாது. இதனால இந்த வாத்துகள்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணும்னா நீர்நிலையின் நடுவுல இருக்கிற தீடைகள்ல தீவுகள்ல தங்கிக்கும், குழுவா தங்கிக்கும், மரங்கள்ல போய் தங்காது. அது வந்து ஒரு பாதுகாப்பு தேடிக்குது. இந்த வாத்துக்கள் புள்ளிமூக்கு வாத்து தான் நீங்க பெரும்பாலும் எந்த குளத்துல போனீங்கன்னாலும் புள்ளிமூக்கு வாத்து அதிகமா பாக்கலாம். அடுத்தது முக்குளிப்பான்னு ஒரு சின்ன கோழி குஞ்சு சைஸ்ல முக்குளிப்பான் நீந்திட்டே மீன் சின்ன நீர்பூச்சிகள் எல்லாம் பிடிக்கும். அந்த புள்ளிமூக்கு வாத்து தரையில தான் கூடு வச்சுட்டு அதை கூட விட்டு வெளியே எங்காவது போகும்போது பக்கத்துல இருக்கிற புதர் இருக்கிற அந்த இலதலைகள் எல்லாம் மூடி வச்சுட்டு தான் வெளியே போகும். இந்த வாத்து பாத்தீங்கன்னா 10-15 முட்டையிடும். 10-15 ஏன் முட்டையிடுதுன்னா அது வந்து நிறைய சேதமாகும். பாம்பு வந்துடும், மத்த விலங்கினங்கள் எல்லாம் டேமேஜ் பண்றதுனால, இல்லைன்னா தண்ணி வந்து வாட்டர் ஃபுளோ அதிகமாகி அது வந்து அந்த கூடு அடிச்சு போயிடும். அதனால அது வந்து அவ்வளவு முட்டைகள் இடுது. இயற்கையாவே வந்து அதிகம் முட்டையிடுதுன்னா இதனால தப்பி பிழைக்கிட்டோம், கொஞ்சமாவது தப்பி பிழைக்கணும், அவ்வளவு அதிகமா போகுது. நீங்க வந்து பருந்து கழுகெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 1-2 தான் போடும், அதுக்கு மேல போடாது. ஏன்னா அதுக்கு அதிக பாதுகாப்பு இருக்கு. அதனால இயற்கையில வந்து அதை வந்து ஒரு சிஸ்டம் எவால்வ் பண்ணி வச்சிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த மரப்பொந்துகள் இருக்கிற எக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல தான் இருக்கும். ஏன்னா தாய்க்கு வந்து அடகாக்கும் போதும் அது குஞ்சு வெளியே வரும்போதும் தெரியறதுக்காக இருட்டில் இருக்கிற எக்கு வந்து தெரியறதுக்காக வெள்ளை நிறம், அதை வந்து ப்ளூ கலர்ல கொடுக்க மாட்டாரு, கருப்பு நிறத்துல கொடுக்க மாட்டாரு. அதனால இயற்கை வந்து இது ஒவ்வொன்றும் சிஸ்டம் எவால்வ் பண்ணது வந்து நம்ம வந்து அதை சீரழிக்க கூடாது. அப்ப வந்து இந்த வாத்துகள்லாம் இந்த மாதிரிதான் கூடு வைக்கும், அப்புறம் குழுவா பறக்கும். இது வந்து ஏரிகள் எல்லாம் இப்ப அந்த காலத்துல வந்து மீன் பிடிப்பு வந்து வேற விதமா இருந்தது, இந்த காலத்துல வந்து மீன் பிடிப்பு வேற விதமா இருக்கு. அந்த காலத்துல வந்து படகுகளையும் பரிசலையும் போய் இந்த வலைகள்ல வந்து எடுத்து வீசுவாங்க, சோல்டர்ல திருப்பி வெளியே வீசுவாங்க. இப்ப மீனவரை கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல இந்த பலம் இருந்ததுங்க, எல்லாம் களி சாப்பிட்டாங்க, ஸ்ட்ரென்த் இருந்ததுங்க, அதனால வலைய நாங்க சொலற்றி வீசினாங்க அந்த காலத்து மக்கள். இப்ப வந்து எங்கனால முடியறது இல்லைனால இந்த மீன்வளத்துறையே இப்ப ஒரு வேலி மாதிரி வலைய விரிச்சிடறாங்க உள்ள ஏரிகளுக்குள்ள. விரிச்சிட்டாங்கன்னா அது 24 மணி நேரம் கழிச்சு அந்த வலை எடுக்கும் போது ஒவ்வொரு மீன் சிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த நீந்தி உணவு பிடிக்கிற பறவைகளும் அதுல ஒன்னு ரெண்டு மாட்டிருது. இது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, மனிதனோட ஒரு வசதிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீந்தி இறை பிடிக்கிற பறவை இனங்களுக்கு அது வந்து கேடு விளைவிக்கும் அப்படிங்கறது அதை நினைக்கல. நானும் வந்து மீன்பிடி துறைக்கு எல்லாம் எழுதினேன், அது வந்து ஒன்னு ரெண்டு பறவைகள் மாட்டுது. நானும் குளங்கள்ல சொல்லிட்டு இருக்கிற மீனவர்கள்ட்ட அந்த மாதிரி பறவைகள் மாட்டுச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க, அதை வந்து நீங்க அடிச்சு சாப்பிட வேண்டாம். அது ரொம்ப நேரம் ஓவர் நைட் உள்ள இருந்ததுன்னா அது சாகத்தான் செய்யும். நானு சிங்கநல்லூர் குளத்துல பார்க்கும்போது நிறைய தண்ணி பாம்பு கூட அதுல மாட்டி செத்து கிடந்தது. அது மாதிரி நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அது ஒண்ணு நடக்குது. அது எல்லாமே வந்து இந்த ஜீவன்கள் வந்து அழிவுபடாமல், அதுகளுக்கு தொந்தரவு படாமல், அதோட பாப்புலேஷன் குறைக்காம நம்ம வந்து சில சிஸ்டங்கள் எல்லாம் மாத்தணும். இப்ப வாத்துன்னு கேட்டதுனால நான் அதை சொல்ல வந்தேன். வாத்து நான் வந்து மெயினா பார்க்கக்கூடிய வாத்து பத்தி சொல்லியிருக்கேன். மேலும் மேலும் இதுகளை பத்தி எல்லாம் தெரியணும்னா அந்த தி புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் வாங்கி படிங்க.
இதுவரை நம்மை சுற்றி வாழும் ஒரு சில பறவைகளை குறித்த விவரங்களை அறிந்து கொண்டோம். இப்போது நாம் அறிந்து கொண்டவை தவிர மேலும் பல பறவைகள் இருக்கின்றன, அவை பற்றியெல்லாம் மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளலாம். நேயர்களே, பறவைகளை பற்றிய உங்கள் ஆர்வம் எந்த அளவு இருக்கின்றது? நீங்கள் எந்த அளவுக்கு பறவைகளை ரசிக்கின்றீர்கள்?